கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல படிப்பினைகளை பெறுவதற்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரான வழிகளை அடைவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு சில உதாரணங்களை குர்ஆனின் மூலமாக தந்திருக்கிறான். மரத்தை எங்களுக்கு உதாரணமாக தந்திருக்கிறான். தையீபத்தின் கஷாதிரத்தின் தையீபம், ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்வுக்குரிய உதாரணம் ஒரு மரத்தை போன்றது. அந்த மரம் உயர்ந்து வளர்ந்துகிறது, அது நல்ல மரமாக இருப்பதனால் பூமி அதற்கு இடம் கொடுக்கிறது, ஆகாயம் அது உயர உயர செல்வதற்குரிய வழிகளை திறந்து கொடுக்கிறது. இது மாதிரித்தான் ஒரு முஹம்மினுடைய வாழ்க்கை என்ற அடிப்படையிலே மரத்தை அல்லாஹ் உதாரணமாக்கி வைத்திருக்கிறான். மழை நீரையும் எங்களுக்கு உதாரணமாக தந்திருக்கிறான். சிறிய ஒரு பிராணியாக சொல்லக்கூடிய ஈயை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பினை பெறக்கூடிய உதாரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதே அமைப்பிலே தான் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்கள வாழ்க்கையை பற்றி அடிக்கடி சில உதாரணங்கள் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள், கூட சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடியை எடுத்தார்கள், ஒரு கம்பை எடுத்தார்கள், அதை நட்டினார்கள். அந்த தடிக்கு பக்கத்திலே மட்டும் ஒரு கம்பை நட்டினார்கள். இந்த இரண்டு கம்புக்கும் எட்டத்திலே தூரத்திலே மட்டும் ஒரு கம்பையை நாட்டினார்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று கம்பையும் நாட்டிவிட்டு ஒரு நல்லதொரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அருமை சஹாபாக்களே, நான் ஆரம்பத்தில் ஒரு கம்பு நட்டினேன், அதை நீங்கள் மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மனித வாழ்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே வாழக்கூடிய மனிதன், அவனுக்கு பக்கத்தில் ஒரு கம்பை நட்டினேனே, அது அவருடைய இறுதி நேரம், அவருடைய கடைசி நேரம், அஜல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் தாண்டி தூரத்தில் ஒரு கம்பை நட்டினேன், அது அவனுடைய உலகம், அவனுடைய வாழ்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மனிதன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், எட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்வை மீது அதிகமான நேரங்களை கழிக்கிறான். சில நேரங்களில் நல்லதாகவும் அமைகிறது, தீயதாகவும் அமைகிறது, ஏதோ ஒரு வகையில தூடத்தை பற்றித்தான் சிந்திக்கிறான். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி நேரம் இருக்கிறதே, அது எப்பொழுது என்று இல்லை. காலையிலே முழு கண் விழித்தவன் அடுத்த நாள் காலையில் கபரை அடைந்திருக்கக்கூடிய நிலைமையையும் காக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஒரு மனிதனுடைய நிலைமை இப்படித்தான் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறான நேரங்கள் இருக்கிறது, அது மாதமாக இருக்கட்டும், வருடமாக இருக்கட்டும், உங்களை விட்டு தப்பிச் செல்லுகின்ற மனிதியாலமாக இருக்கட்டும், அந்த விடயத்தை கண்காணிப்பதிலே, கவனமாக அந்த நேரங்களை அனுப்புவதிலே நீங்கள் கண்காணிப்பாக இருந்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் எது தப்பினாலும் அடைந்து விடலாம். ஒருவர் திருமணம் முடிக்கிறார், உதாரணமாக வைத்துக் கொள்வோம், மனைவி இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் இன்னொரு திருமணத்தை முடித்துக் கொள்கிறார், மனைவியாக வைத்துக் கொள்கிறார். இப்படித்தான் மக்களுடைய நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளை விட்டு ஒரு நேரம் தப்பிவிட்டால், ஒரு மனிதியாரும் சென்று விட்டால், அதே நாளை அதே நேரத்தை நம்முடைய வாழ்வில் முடிவும் வரைக்கும் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வாழ்வின் முடிவும் வரைக்கும் எப்பொழுதுமே நம்ம அடையவே முடியாது. அதனாலே தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை காட்டி இப்படி சிறப்பித்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மன அதாவது வாழ்வுடைய இந்த நேரத்துடைய அந்த அவகாசம், நேரத்துடைய நோக்கம், நேரத்தை பற்றி உள்ள சிந்தனை எப்பொழுது தெரியும் தெரியுமா? ஒரு நேரத்தை இப்படி எல்லாம் நம்ம கழித்தோமே, இப்படி கழித்திருந்தால் நல்லமே என்று சொல்லி நாங்கள் கழிக்கக்கூடிய நேரத்தை அதனுடைய அருமையை எப்பொழுது அறிய முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதன் சக்ராத்துடைய நிலைமையில இருக்கிறான், பக்கத்தில் யார் இருப்பார் என்று தெரியல, மனைவியும் தலைமாட்டில இருந்து கொண்டு அழுகிறான், தன்னுடைய பிள்ளைகளும் பக்கத்தில் இருந்து கொண்டு தாப்பனுக்காக துவா கேட்கிறார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லுகிறான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக்கவாக்கும் மின ஸாலிஹீன். இந்த மனிதன் என்ன கேட்கிறான் தெரியுமா? மனைவி அழுகுறது அவனுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதை விளங்காது, என்று கேட்கிறான். யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர மாட்டியா? இவ்வளவு அவகாசங்கள் எனக்கு இருந்துச்சு, சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு, வாழ்க்கையில நல்ல முறையில உயரக்கூடிய தன்மை இருந்துச்சு, அத்தனை நான் கொஞ்சம் சீரடிச்சு விட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தான். நான் தர்மம் செய்வதற்கு, தர்மம் என்று சொன்னால் நான் படித்தவன், படிப்பை கொண்டு தர்மம் செய்வதற்கு எனக்கு சக்தி இருக்கு, சக்தியை கொண்டு தர்மம் செய்வதற்கு. இப்படி அவன் மனிதன் நினைக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எவ்வளவோ சந்தர்ப்பங்களை நேரங்களை உனக்கு தந்தேன், அத்தனை நீ வீணாக்கி விட்டாய். அந்த சந்தர்ப்பங்களை சீரான முறையிலே செய்து கொள்ளவில்லை. அதனால இப்பொழுது இந்த உன்னுடைய அந்த அப்பி அதனுடைய உன்னுடைய அந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உயிரை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது நேரத்துடைய முகாமைத்துவம் பேணப்பட வேண்டும், அதனுடைய மகத்துவம் எப்ப விளங்குது என்று சொன்னால், கையை காலை நட்டிக்கொண்டு உசுப்ப முடியாமல் இருக்கிறோமே அந்த நேரம்தான், நேரத்தை எல்லாம் எப்படி கழித்தோம் என்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனாலே தான் தப்புலேஸ்வர் தபாரக் வத்தால சிறப்பு மிக்க குர்ஆனிலே ஒவ்வொரு சொல்லி சொல்லாக குர்ஆன் காலத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, எல்லாம் எப்படி ஒவ்வொரு நேரத்தையும் ஏன் குறிப்பிட்டு சொல்கின்றார் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு நேரமும் மக்களுக்கு பொறுமை உள்ளது, அதனை அடைய வேண்டிய பாக்கியங்கள் எத்தனை இருக்கிறது, பெற வேண்டிய படிப்பினைகள் எத்தனை இருக்கிறது. அதனாலேதான் நம்ம எழுதத்தால குர்ஆனின் மூலமாக ஒவ்வொரு சொல்லி சொல்ல ஒவ்வொரு நேரத்தையும் குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இரவு என்று சொன்னா நம்முடைய இரவுகளை நாம் எப்படி கழிக்கிறோம் என்பதை நாங்களே கையை வச்சு கேட்டு பார்த்துக் கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகிறது இரவை நாங்கள் போர்வையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஒருவர் தூங்குறார் என்று சொன்னால் அவனுடைய தூக்கத்தை கம்பளி புடவையால பெட்ஷீட்டால போச்சி படுத்தார் என்று சொன்னா இன்னும் தூக்கம் சுகமாக அமையும். குர்ஆன் என்ன சொல்லுது என்று சொன்னால், இரவு நேரத்தை உங்களுக்கு சுகம் உள்ளதாகி தந்திருக்கிறோம். உரிய நேரத்தில் தூங்கி உரிய நேரத்தில் எழும்புவதன் மூலமாக என்ன நடக்குது, உங்களோட உடம்புல நிறைய ஆரோக்கியம் கிடைக்கிறது, அது ஒரு மருந்தாகவும் அமைகிறது என்பதைத்தான் தமிழ் தபாலக்கு பார்த்தால குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அதனாலேதான் இரவு நேரம் என்பது ஒரு பரக்கத்துரிய நேரம், இரவு நேரம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நிறைய இறங்கக்கூடிய நேரம். ஆகவேதான் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவது அவசியம் என்ற அடிப்படையிலே தான் இரவு மீது சத்தியமாக என்று சிறப்பான முறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொன்னார்கள், நாயுடைய ஊளை சத்தத்தையும் பன்றியினுடைய சத்தத்தை இரவு நேரங்களில் கேட்டால் ஃபதஅவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. ஏனென்று சொன்னால் இரவு நேரங்களிலே அந்த ரெண்டும் அப்படி சத்தம் போடுவது உங்களோட கண்ணுக்கு புலப்படாத சில விடயங்களை ஜீவராசிகளை அதை காணுகின்றன, அந்த அமைப்பிலே தான் அது சத்தம் போடுகின்றன என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரம், மக்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், ஓய்வெடுக்கின்ற நேரம், நடுநிசி நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தெரியாதீர்கள். இரவு நேரத்தை இரவு நேரமாக பரக்கத்துள்ளதாக நீங்கள் பயன்படுத்துங்கள், தேவையில்லாமல் தெரியாதீர்கள். இரண்டு சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவருடைய படைப்புகள் சிலதை அந்த நேரத்தில் அனுப்பி வைக்கிறார், அது எங்களுக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய ஆபத்துக்கள் அவருடைய விளைவுகள் உங்களோட வாழ்க்கையை அடைந்து தொட்டு உங்களுக்கு கஷ்டங்கள் தரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துடைய விடயத்திலே சொன்னார்கள், மக்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், நடுநிசைக்கு பின்னாலே திரிவதை தேவையில்லாமல் திரிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அபிகல்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வாலிபர்கள் இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரிதான், இரவு நேரங்களே வீண் விளையாட்டு மாத்திரமல்ல, அமல் இபாதத்து இல்லாத அட்டகாசங்களிலும் கழிக்கிறார்கள். நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், சில பெற்றோர்கள் எங்களிடத்தில் கூட சொல்லி இருக்கிறாங்க, எங்களுடைய மகன் ரொம்ப நல்ல புள்ள, என்னுடைய சொல்லி கேட்டு நடப்பாரு, அஞ்சு ஐந்து நேரமும் சொல்லுவாரு, குர்ஆனுடைய வசனங்களை நிறைய ஓதுவாரு. ஆனால் எப்பொழுது இரவிலே தன்னுடைய தோழர்களோடு தெரிய ஆரம்பித்தாரோ, தன்னுடைய தோழர்களோடு இரவிலே தெரிய ஆரம்பித்தாரோ, அத்துணை கிட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி விட்டார், போதைக்கு அடிமையாகி விட்டார், தேவையில்லாத அதாவது படங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார், வார்த்தைகளிலே நல்ல வார்த்தை கிடையாது, ஆகாரங்கள் கூட தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டிருந்தால் ஜீரணிக்காத உணவுகளை சாப்பிட்டு உடம்பை கூட கெடுத்துக் கொண்டார் என்று பெற்றோர்கள் சொல்லி கண்ணீர் விடுகின்ற நிலைமையையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, 1439 வருடங்களுக்கு முன்னால குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வனஜஅல்ல லைல லிபாஸா, இரவு நேரத்தை தூக்கத்துக்குரிய நேரமாக ஆக்கி வச்சிருக்கோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருமையா பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சொன்னாங்க, யா அபத்தி, எங்களுடைய தந்தை யாரு, நாங்கள் உங்களுக்கு தவறு செய்து விட்டோம், எங்களுடைய தம்பி யூசுப்புக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் செய்த முழுக்க முழுக்க தவறு, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், அதனால நீங்க எங்களுக்காக வேண்டி கொலை பொறுக்க தேடுங்க, நீங்க எங்களை தந்தையாச்சி, உங்களோட துஆவுக்கு கபூல் இருக்குது என்று சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, எழுந்துக்கூடிய முறை இருக்கலையா, ஒரு பெரிய பாக்கியமான நிலைமை என்பதனை குர்ஆனுடைய வரலாறு தெளிவாக கூறுகிறது. இந்த பாக்கியத்தை அடைவருமாக இருந்தால் என்ன, இரவெல்லாம் சுற்றி திருந்த நடக்குமா? சிந்தனை செஞ்சு பாருங்க, எங்கட வாழ்க்கை என்பது நேரம் என்பது என்ன, இந்த நேரம் அப்படி இரவு கழித்த நேரம் எங்களை விட்டு தவறிவிட்டது என்று சொன்னால், அதே மாதிரி ஒரு நேரத்தை நம்மளால அடைய முடியுமா, அரே அது மாதிரி ஒரு பாக்கியத்தை அடைய முடியுமா, இதைத்தான் சிந்திக்க வேண்டியிருக்கு. அதனாலேதான் குர்ஆன் நேரத்துடைய மகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது வல்லை ஒவ்வொரு சொல்லு சொல்லாக எங்களுக்கு தெளிவான முறையில சொல்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, வல் ஃபஜ்ரி, அதிகாலையின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றியும் சொல்லு. ஃபஜ்ருடைய நேரம், அதிகாலை நேரம் என்பது என்ன, அது பாக்கியமும் இருக்கு படிப்பினை படக்கூடிய நிலைமையிலும் இருக்கு. அதிகாலை நேரம் இருக்கிறது, அது பாக்கியம் உள்ள நேரமும் கூட, அதே நேரத்தில் படிப்பினை பெறக்கூடிய நேரமாகவும் அது அறிந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மக்களுக்கு, அது வாலிபராக இருக்கட்டும் வயோதிபராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிதான், நீ அருள் புரிவாயா, வரக்கத்தை செய்வாயா. வரக்கத்து என்று சொன்னா நாங்கள் நினைச்சுக்கிட்டு கை நிறைய பணம் இருக்கணும், ஜாம் ஜாம் என்று வாழணும், மற்றவரை உயர்ந்த நிலைமையில் இருக்கும், இதுதான் நம்ம நினைச்சிருக்கிற வரக்கன். தஸ்ரீ உலமாக்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா, வரக்கத்து என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை, நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் குறைவுதான், இங்கே சின்ன சம்பளம் தான், அல்லாஹுடைய பெரிய உதவி, அதன் மூலமாக எத்தனையோ தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறானே, இது ஒரு பரக்கத்து. நம்ம உரிய நேரத்தில் எழுந்து உரிய நேரத்தில் தூங்கி ஒளிம்பி நாங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ கேட்கிறோமே, அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு சதக்காவை கொடுத்தோம், அதன் மூலமாக ஒருவர் பயன் பெறுகிறார் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆகவேதான் படிக்கின்ற மாணவர்கள், வியாபாரிகள், வேலைக்கு செல்பவர்கள், அல்லாஹும்ம பாரிகில் உம்மத்தி நீ புக்கூரியா, அதிகாலையில எழும்பக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரி, பரக்கத்தை செய்வாயன, தொழில பரக்கத்தை செய், சந்தோஷமாக போகணும், அந்த படிக்கின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக படிச்சு நல்ல அறிவுள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசிக்கிறார். அதனாலே தான் வல் ஃபஜ்ரி, அதிகாலையின் மீது சத்தியமாக என்று குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுகிறது. நேரத்துடைய மகத்துவத்தை சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமையான ஹதீஸ், அதாவது இந்த இடமிடத்தில் மா யல்ஃபிழு மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், குர்ஆன் சொல்லுகிறது என்ன பண்ணு சொன்னால் ஒரு மனிதனுடைய அநியாயங்கள், அட்டகாசங்கள், நேரங்களை வீணாக கழிக்கக்கூடிய முறை அதிகரித்து விட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தீமை எழுதுகின்ற அசீத் இருக்கிறாரே, அவர் என்ன சொல்வார் தெரியுமா, அராஹனல்லாஹு மின்ஹு, இவரை விட்டும் அல்லாஹ் என்னை ஆறுதல் அடைய செய்வானாக, இவரை விட்டும் என்னை அல்லாஹ் ஓய்வு பெற செய்வானாக என்று சொன்ன என்ன, இவருடைய வாழ்நாளை குறைச்சி, ஏன்னா இவர் முழுக்க முழுக்க அப்படித்தானே அங்க இருக்கிறாரு, நான் இரவு நேரம் தூங்குறது இல்ல, நல்ல நேரங்களை பயன்படுத்துறது கிடையாது, அதனால இவரிடத்துல இருந்து எனக்கு வேலை கூடி போச்சு, அதனால இவருடைய வாழ்நாளை குறைப்பாயா என்ற கருத்திலேதான் அந்த அசீதரை அவங்க என்ன செய்றாங்க, துவா கேட்பதாக தஸ்ரீ உலமாக்கள் எழுதுறாங்க. இந்த நிலைமை எவ்வளவு நஷ்டமான வேலை, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு அபரிதமான நேரங்களை தந்திருக்கிறான், வரக்கத்தான நேரங்களை தந்திருக்கிறான், அந்தந்த சந்தர்ப்பங்களை எதை செய்ய வேண்டும் என்பது சீராக உணர்ந்து நடக்க வேண்டிய பொறுப்பு எங்களை கையிலே தங்கி இருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் மூலமாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஜலாலு ரெண்டு நேமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த ரெண்டு நேமத்துக்களையும் பயன்படுத்தக்கூடிய விடயத்தில் அதிகமான பேர்கள் அல்லாஹுடைய லாலத்தை தான் தர்றாங்க. அந்த ரெண்டு தந்த அல்லாஹ் தந்த ரெண்டு நேமத்துக்களையும் பயன்படுத்தக்கூடிய விடயத்தில் அல்லாஹுடைய கோபப்பார்வைதான் அவனுக்கு நிறைய இருக்கிறது. அதுல ஒன்று அஸ்ஸிஹது என்ன, சுகமான நேரம். இரண்டாவது அல் ஃபராகு, ஓய்வான நேரம், சுகமான உடல்நிலை, சுகமான உடல்நிலை, பல்பரா ஓய்வான நேரங்கள். இந்த ரெண்டு நேரத்தையும் பயன்படுத்தக்கூடிய விடயத்தில் அதிகமான மக்கள் நஷ்டவாளிகளா இருக்கிறார்கள் சொன்னார்கள் நபிகள் நாதர். கண்ணியத்துக்குரியவர்களே, முன்னைய சஹாபாக்குடைய வரலாறை பாருங்க, வாலிபர்களாக இருந்திருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஆளுநர்களாக கவர்னர்களாக நிறைய இருந்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய கிருபையினால அவர்கள் அப்படி இருந்தும் நேர முகாமைத்துவம், நேரத்தை பயன்படுத்தக்கூடிய முறையை அழகான முறையை செய்திருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு நேரம் நம்மள கூட வீணாக தப்பிவிடக் கூடாது. அல்லாஹ் தந்த வக்து அமானியம் என்பதற்காக வேண்டி அது தொடரே ஃபாருக்குல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அந்த காலத்தில் ஹிம்ஸ் நகரத்துடைய ஆளுநராக சாயித் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை எதுக்கு நியமித்தாலும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு தான் நியமிப்பாங்க. ரொம்ப அதிகமா சிந்திச்சு பிறகு பொருத்தமா இடத்துல இப்படியான விடயங்கள் இருக்கிறார் என்று கொஞ்சம் சிந்திச்சு தான் செய்வாங்க. அல்லாட கிருபையினால அவருடைய அந்த நோக்கம் தப்பி போவதே கிடையாது. ஹிம்ஸ் நகரத்துடைய ஆளுநராக சாதிபின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்த பொழுது அவர் ஆட்சி செஞ்சவருடைய ஆளுநர் பொறுப்பா வச்சு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சில காலங்களுக்கு பின்னால ஹிம்ஸ் நகர வாசிகள் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்கட ஆளுநரத்துல இப்படி இப்படியான குறை இருக்கு சொல்லி இந்த குறையுடைய நிலைமை உமரே ஃபாரூக்குல் ஆலம் ரலியல்லாஹுடைய சபைக்கு வந்தது. உமர் ரலியல்லாஹுடைய வளமை இருக்கு. சில காலங்களுக்கு பின்னால ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்துக்கிட்டு வர்றது. அந்த அமைப்புல ஹிம்ஸ் நாட்டுக்கு போனாங்க. அந்த நாட்டு மக்கள், அந்த ஏரியா மக்கள் தன்னுடைய ஆளுநரை பற்றி குறை சொல்வதை புரிந்து கொண்டார்கள். ஆகவே ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் குறை சொல்கிறார்களோ அவர்களையும் அழைத்தார்கள், ஆளுநரையும் அழைத்தார்கள். நேரே நேரே வைத்து ரெண்டு பேருக்கு இடையிலே விசாரணை ஆரம்பித்தார்கள். நகரவாசிகளே, உங்களோட ஆளுநரை பற்றி நீங்கள் குறை சொல்றீங்களே, உங்களோட குறைய சொல்லுங்க என்று சொன்னாங்க. அமீர் முஃமினீன், எங்கட ஆளுநர் காலையில நாங்க நினைத்த நேரத்துக்கு வாராருல்ல, அவரு நினைத்த நேரத்துக்கு தான் வாராரு, கொஞ்சம் தாமதிச்சு வாரார அடிப்படையில சொன்னாங்க. இரண்டாவது குற்றம் என்ன என்று சொன்னால், பகல் நேரங்கள் எங்கட தேவைகளை சொன்ன செஞ்சு தாராரு, ஆனா இரவு நேரங்களை போய் கதவை தட்டினால் எங்கட தேவைகளை செஞ்சு தர மாட்டாங்கிறாரு. ஆகவே இதுவும் ஒரு குறை. மூணாவது குறை, மாதத்துல ஒரு முறை என்ன செய்யறாரு, ஆபீஸுக்கு வாரதே கிடையாது, லீவ் எடுத்துக் கொள்றாரு, இப்படி எல்லாம் நடந்து கொள்றாங்க அப்படி என்று சொல்லி ஹிம்ஸ் நகரவாசிகள் சொன்னாங்க. என்னோட சொன்னால் சில வரலாறு எழுதுறாங்க, அந்த நகரவாசிகளுடைய முறையை அதுதான் குறை சொல்வதுதான் முறையில உள்ளது, அது ஒரு ஒரு ஏரியாவுடைய அமைப்புல உள்ளது. குறை பாருக்கராதம் ரவி எல்லா வேணும் சாதிபின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இவங்க மூணு குறை குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த குறைகளை பற்றி உங்களுடைய திருத்தம் என்ன என்று கேட்டாங்க. அமீர் முஃமினீன், முதலாவது குறை, நான் காலையிலே தாமதித்து வருவதாக இவங்க சொல்றாங்க. நான் எனக்குரிய நேரத்தில் நான் உடல் நேரத்தில் வந்துவிடுறேன், ஆனால் ஏன் அப்படி வருகிறேன் என்று சொன்னால், நான் ஒரு ஆளுநர் தான் இருந்தாலும் எனக்கு எந்த விதமான பணியாளரும் கிடையாது, வேலையால் கிடையாது. இவருடைய வீட்டு வேலைகளை காலையில எழுந்து செய்வது நானும் என் மனைவியும் தான். வீட்டு தேவைகளை, காலை உணவுகளை தயாரிப்பது உட்பட நானும் என் மனைவியும் தான் செய்கிறேன். அதற்காக இப்படித்தான் நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன், இந்த நேரங்களை இப்படி செய்யணும் வைத்திருக்கிறேன். அதை முடித்ததுக்கு பின்னாலே என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது குற்றச்சாட்டு, இரவு நேரங்கள்ல இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒரு கதை வருகுது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார்கள் அமீரன் மாமினே, பகல் நேரங்கள்ல மக்களுடைய தேவைகளை நான் செய்து கொடுப்பது உண்மைதான், ஆனால் எனக்கு நிரமத்து செய்தானே ரப்பு, இந்த நிலைமையில ஆட்சி வச்சானே ரப்பு, அந்த ரப்புக்கு நான் இரவு நேரங்கள்ல ஹிதுமத்து சந்தாது, நான் என்னுடைய அவனுடைய வேலை அவனுக்கு அவனை அமல் செய்கிறேன். அல்லாவுக்காக அவன் இரவு நேரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறேன், பகல் நேரங்களை மக்களுக்காக அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறேன், இரவு நேரங்களை அல்லாவுக்காக அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அப்படியான நேரங்கள்ல மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க எனக்கு மனம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது குற்றச்சாட்டு, மாதத்துல ஒரு முறை நான் லீவ் எடுத்துக் கொள்கிறேன், உண்மைதான். என்னுடைய வீட்டு தேவைகள், என்னுடைய வீட்டை துப்பரவு செய்வது, துணிகளை துணிமணிகளை கழுவிக்கொள்வது, என்னுடைய வீட்டுக்குரிய அனைத்து தேவைகளும் செய்வதற்கு ஒரு நாள் எடுத்துக் கொள்கிறேன், இதுதான் என்னுடைய திட்டத்தில் உள்ளது, என்னுடைய நேர முகாமைத்துவம் இதுதான். அமரன் மாமனின் அமரன் ஃபாரூக்குல் ஆலம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் ஆளுநருக்கு ரஹமத்து செய்வானாக, அழகான முறையில் அல்லாஹ் பொருந்தக்கூடிய மாதிரி தன்னுடைய நேரங்களை திட்டமிட்டு அழகான முறையில் செய்கிறாரே, இப்படியான ஆளுரை பெற்று நீங்கள் பாக்கியசாலிகள் என்று சொன்னார்கள். அதற்கு உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு கண்ணியத்துக்குரியார். இந்த அளவுக்கு அருமையான சஹாபாக்குடைய வாழ்க்கை ஆளுநர்கள் அதற்கு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு ஜனாதிபதி அறிக்கக்கூடிய காலத்துல கூட அதிகாலை நேரத்தில் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், பகல் நேரங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை திட்டப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய கிருபை ஒரு சிறப்பான ஒரு சஹாபி இப்படியெல்லாம் திட்டமிட்டிருக்கிறான் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வச்சிருக்கோம், என்ன முறையை கைப்பற்றுகிறோம், இரவு நேரங்களில் எத்தனை பேர் வீட்டுல குர்ஆன் ஓதுகிறோம், எத்தனை பேர் நிக்கிறாஜர் ஈடுபட்டு அதற்கான நேரங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறோம் என்பதிலே கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இரவு நேரங்கள் வந்து விட்டால், ஓய்வான காலங்கள் வந்து விட்டால் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறோமா, உறவினரை பற்றி சிந்திக்கிறோமா என்று சொன்னால் அதுதான் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ், அதாவது அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் நிறைய விடுமுறைகள் உள்ள காலம், சிங்கள தமிழ் புது வருடத்துடைய காலம். இந்த நேரத்தில் நம்ம அதிகமான பேர் எங்க போறது என்று சொன்னா சுற்றுலா செல்வது வளம டூர் போவாங்க, சரிதான். ஆனாலும் இந்த காலத்தை பொறுத்த அளவில் கொஞ்சம் ஜாக்கிரதை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்பாறு நடைபெற்ற சம்பவம், திகனில நடைபெற்ற சம்பவம் நான் சொல்லித்தான் விளங்க வேண்டியது என்பதும் அல்ல. ஆனால் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் உடனடியாக நடந்தது அல்ல, பல மாதங்களுக்கு முன்னாலே திட்டமிட்ட செயல்கள் என்பது அண்மை காலத்தில் வழிவரக்கூடிய அந்த செய்திகள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் ஆனால் அது எங்களுக்கு கணக்கெடுக்க முடியல, காரணம் நடக்குமோ நடக்காதோ என்று சரி, ஆனால் திட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஓய்வான நேரம் தானே, ஓய்வான காலம் தானே என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யறது, இந்த சமுதாயத்திலே விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தலையை நீட்டக் கூடாது. சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டேன், சில இடங்களில் அந்த ஆபத்துக்கள் விபத்துக்கள் நடந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு கூட அநீதிகள் செய்ய சிலர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது உண்மையாக இருக்கலாம். ஆகவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவேதான் நாம் சுற்றுலா செல்வது என்பது எங்களிடத்தில் ஒரு வளமையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நாட்டுடைய சமுதாயத்துடைய நலனை கருதி நம்முடைய பக்குவத்தை அந்த சுற்றுலாவை கொஞ்சம் நிறுத்தி வேற ஒரு திசையில அதை அமைத்துக் கொண்டால் இவ்வளவு நல்லா இருக்கும், சமுதாயத்துக்கு பலனாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய கிருபையினால நாம நினைத்தேதான் நடக்கணும் என்கிறது அல்ல. சென்ற வருடம் சுற்றுலா சென்றோம், இந்த வருடம் எத்தனை பேர் வீட்டில சுகம் இல்லாம இருக்கிறாங்க, அடுத்த வருடம் நம்முடைய நிலைமை எப்படி அமையும், எங்களுக்கு நாங்கள் போய்த்தான் ஆகும் என்கிறது அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய ஆசிரியர் பிறந்தைகள் கோலமா பிறந்தைகள் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில சுகம் இல்லாம இருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய பாடசாலை விடுமுறை நாட்களை அதையும் அவர்களை கணத்தில் கொண்டு அவர்களிடத்துல கூட்டி சென்று எங்கட பிள்ளைக்கு அவங்களுடைய துவாச்சங்க அவர்களுக்கு கொஞ்சம் உபகாரங்களை செய்து அவருடைய துவாபரக்கத்தை அன்பையும் பெறுவதற்கு வழியை வைத்தால் இந்த பிள்ளைகளும் அதனை பழக்கத்துல கொண்டு வருவாங்களா இல்லையா? நம்முடைய எத்தனை பேர் சொந்தக்காரர்களை பார்க்கிறோம், கல்யாண வீட்டுல மையத்து வீட்டுல கண்டா சுகமா இருக்கிறீங்களா, சந்திக்க கிடைக்கல, வர கிடைக்கல என்று சொல்லுகிறோம் தான், ஆனா போய் பகப்பது கிடையாது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யூஸத லஹு ஃபிர்ஸுக், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணவுடைய அபிவிருத்தி வர வேண்டும் என்று ஒருவன் விரும்புகிறான், அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்நாள் இன்னும் நீடித்திருக்கணும் என்று விரும்புகிறான் என்று சொன்னால் பல் எத்த அல்லா, முதலாவது அல்லாஹ்க்கு பொருத்தமான வேலையை செய்யட்டும், பல் எத்தில் ரஹிமா, அவருடைய உறவுகளை ரத்தங்களை பாசங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இணங்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுகின்ற தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ் நியமித்து தான் நடக்கும். அதனால ஒரு மனுஷன் 50 வயதுல மௌத்தாகும், மனுஷன் 50 வயதுல மௌத்தாகும், எப்படி வாழ்நாளை நீடிக்கிறது என்பதற்கு அவர் எழுதுறாங்க என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் நம்முடைய வாழ்நாளை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் அல்லாட கையில சக்தி இருக்கிறது, அது எங்க கையில இல்லை. இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க, ரமலான் காலத்துல லைலத்துல் கத்ருடைய இரவில வணக்கம் செய்தால் 1000 மாதங்கள் வணக்கம் செய்த நன்மை கிடைக்குது. உங்க வாழ்க்கை 60 வயசுல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க இப்படியான நன்மைகளை செய்கின்ற பொழுது அந்த 60 வருடமும் லைலத்துல் கத்ரியை கழித்தால் எந்த நன்மை கிடைக்கும், அந்த நன்மை நீங்கள் வாழ்வது 60 இருந்தாலும் 100 வருடங்கள் வாழ்ந்து அமல் செய்த நன்மை அல்லாஹ் தருகிறார் என்பதையும் இப்படியான பாக்கியத்தை இந்த ஓய்வு காலங்களில் செய்யலாமா இல்லையா? நிறைய பேருக்கு குர்ஆனுடைய வசனம் ஓத தெரியாது, யாசின் ரமலனுக்கு பின்னால என்ன ஓதனும் ஓத தெரியாது. ஆகவேதான் அப்படியான பயிற்சிகளையும் இந்த ஓய்வான காலங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கிறோம். இது இம்மைக்கும் மறுமைக்கும் பொருத்தமுள்ள ஒரு விடயம். என்று சொன்னால் எங்களுக்கு ஓத தெரியாது என்று சொல்லி கைவிட்டு விடாம திக்கி திக்கி சரி ஓதுகின்ற பொழுது ரெண்டு நன்மை கிடைக்கிறது. ஒன்று ஓதுகின்ற நன்மை, இரண்டாவது கஷ்டப்படுறமே அந்த கஷ்டத்துக்கு ரொம்ப பார்க்கப்பட்டால் அலகார முறை வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, கலீபா அப்துல் மலிக்கையுடைய மகனார் சுலைமான், கலீபா சுலைமான் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்தவர்கள் உமையாக்குடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் புனித சிறப்பு மிக்க ஹஜ்ஜிக்கு சென்றார்கள். அந்த சமயத்தில் அந்த மக்காவிலே தங்கியிருந்த பிரபலியமான ஒரு இமாம் அபு ஹாஜிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு ஷாப்பு மிக்க ஒரு இமாம் ஒரு பேரறிஞர் அவர்களை சந்திப்பேன் சொன்னார். இந்த ஹலீபா அவர்கள் சந்திக்க சென்று கேட்டாங்க, பெருந்தகையே நான் இந்த நாட்டுடைய ஹலீபாவாக இருக்கிறேன், உங்களிடத்தில் இருந்து உபதேசம் பெற வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல உபதேசம் சொல்லுங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இமாம் அவர்களே மரம நாளையில அல்லாவை அடியான் எப்படி சந்திப்பார், அந்த அடியானை அல்லாஹ் எப்படி வரவேற்பான் என்று கேட்டான். சுருக்கமான கேள்வி, அல்லாஹுவை அந்த அடியான் எப்படி சந்திப்பான், அடியானை அல்லாஹ் எப்படி வரவேற்பான் என்று கேட்டான். இமாம் அவர்கள் அழகான ஒரு பதில் கொடுத்தாங்க, சொன்னாங்க, வச்சுக்கிறீங்க ஒரு மனிதர் அவர் வெளிநாடு போயிருக்கிறார், தொழில் சம்பவமா போயிருக்கிறார், நீண்ட நாட்களாக தொழில் செய்கிறார், நீண்ட நாள் வருடங்களுக்கு பின்னால ஒரு பல வருடங்கள் கழிஞ்சிருச்சு வீட்டுக்கு வராரு, கை நிறைய பணம் நிறைய சாமான்கள் பிள்ளை குட்டிகளுக்கு தேவையான அத்தனையும் கொண்டு வரார். இந்த சமயத்துல அந்த வீட்டார்கள் எப்படி அவரை வரவேற்பாங்க, எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, பிள்ளைகள் இரவு நேரம் தூங்கவே மாட்டாங்க, ஏன் எங்க தந்தை யாரு, எங்கட மாமா நாளைக்கு வெளிநாட்டிலிருந்து வராரு, நிறைய எங்களுக்கு சாமான் கொண்டு வருவாரு, குதூகலமா இருக்குமா இல்லையா. இதே மாதிரி தான் நன்மையோட உங்களை நேரங்களை நல்ல முறையில கணித்து சமூக சேவை செய்து அல்லாவிடத்தில் நீங்கள் போகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி உங்களை வரவேற்பான். மாறாக ஒரு முதலாளியிடத்துல ஒரு பணியாளர் வேலை செய்யறார், நல்லா இருந்தவன் ஒரு நாள் திடீரென நல்ல ஆதியமான பொருட்களை களவெடுத்துட்டு போயிட்டான். இவருக்கு முதலாளிக்கு சரியான ஆத்திரம், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, போலீசாரை தேடி கைது செய்து அவனுக்கு கை கைக்கு விலங்கெல்லாம் போட்டு நடுத்தெருவில் இழுத்துக்கிட்டு வந்து அவனை அடித்து கொண்டு வந்து என்ன செய்யறாரு, முதலாளி முன்னாலே நிப்பாட்டினால் அந்த முதலாளி அந்த அடிமையை அந்த அந்த வேலைக்காரனை பார்க்கின்ற பொழுது என்ன மனசோடு பார்ப்பாரு, எந்த முகத்தோடு அவனை பார்ப்பாரு, அந்த அப்படியான கொடூரமான கோபமான நிலைமை இருக்குமா இல்லையா. இதே நிலைமைதான் உங்களோட நேரங்களை நாசமாக்கி சந்தப்பங்களை நாசமாக்கி மார்க்கத்தை ஒதுக்கி உங்களோட கடமைகளை வீணாக்கி ஆக்கி விட்டு நீங்க அல்லாவை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படித்தான் உங்களை பார்ப்பான் என்று சொன்னார்கள் அபு ஹாஜிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியத்துக்குரியவரே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வத்தாலா எங்களை இந்த காலங்களை தந்திருக்கக்கூடிய அருமையான இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுக்கு பயன்பெறக்கூடிய நன்மைகளை செய்வதோடு சமுதாயத்துக்கு விளைவு இல்லாத முறையில நடந்து அல்லாவிடத்திலே பாக்கியம் பெற்ற நல்லவர்களா இம்மனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா, இறக்கமுள்ளையா அல்லாஹ் எங்கள் மீது தந்திருக்கக்கூடிய அத்துணை நேமத்துக்களை உனக்கு சீரான முறையில பயன்படுத்தி நல்ல மோமியங்களை எங்களை ஆக்கியார் புரிவாயாக. ஏதோ உங்களுடைய அமைப்பின் படிக்க எங்களுக்கு சில விபரீதங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு நடந்து விட்டது யா அல்லாஹ், அதை நாங்கள் நன்மையாகவே கருதுகிறோம் ரப்பே ரஹ்மானே, மேற்கொண்டு இப்படியான அநியாயங்கள் நடந்து விடாமலை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய மக்களுடைய கல்வியில இஸ்லாத்தை பற்றி உள்ள நல்ல எண்ணத்தை போட்டு விடுவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு அவனை உதவி செய்கிறார்களோ அவளுக்கு நீ ரஹ்மத்தை செய்தருள்வாயா, இறுதி நேரத்தை களிமாவோடு ஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற தாய் தந்தையர்கள் குடும்பத்தார்கள் உஸ்தாதுமார்கள் அத்தனை பேருடைய அமர்களையும் வலித்த விசாலம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா, எதிர்கால சந்ததியான மக்களை ரஹ்மத்துள்ள மக்களை ஆக்கி வைப்பாயா, உனக்கு பொருத்தமுள்ளவர்களாக்கி வைப்பாயா, இந்த நாட்டிலே பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம்கள் நிம்மதியோடு வாழ கிருபை செய்தருள்வாயா, மேலான எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.